ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ يرفع إبراهيم القواعد من البيت وإسماعيل ربنا تقبل منا விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணிலே மனித ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலித்து பாதுகாக்கின்ற வல்ல நாயனுக்கு புகழ் அனைத்தும் அது அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரேதோ ஆலம் சாந்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள் பாதியூர்கள் தகழத்தாவியங்கள் நாதாக்கள் வழிமார்கள் நல்லவர்கள் அனைவர்கள் மீதும் சலாத்து சலாம் என்றது உண்டாவதாம். புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி வந்து இறைவனின் இறை இல்லத்தில் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா எவைகளையெல்லாம் ஏவி இருக்கிறானோ அவைகளை ஏற்று எடுத்து நடந்து கொள்ளும் முடியும். இன்னும் எவைகளை விட்டு விலக்கி இருக்கிறானோ அவைகளை விட்டு விலகி தவிர்த்து நடந்து கொள்ளும் முடியும். முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து எனும் நட்கட்டளை பிறப்பிக்கிறேன். அல்லாஹு தஆலா ஆரம்ப மனிதராக ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்தார். அவர்களை ஒரு முஸ்லிமாகவே தான் அல்லாஹு தஆலா படைத்தார். ஆரம்ப மனிதராக படைத்து ஒரு முஸ்லிமாக படைத்து இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட மனிதர்களில் ஆரம்ப மனிதராகவும் ஆரம்ப முஸ்லிமாகவும் முதல் நபியாகவும் அல்லாஹு தஆலா இந்த உலகத்துக்கு அனுப்பி வைத்தார். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து அல்லாஹ் என்ற பெயரை முதன் முதலாக மனிதர்களில் ஓங்கி சொன்ன பெருமை ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தாண்டார். அந்த கண்ணியம் அவர்களை தாண்டியது. அவர்கள் தீனுல் இஸ்லாத்தை அல்லாஹு தஆலாவுடைய கட்டளைகளை இந்த உலகத்திலே எடுத்து நடந்துவிட்டு அவருடைய காலமும் நேரமும் முடிவடைந்ததன் பின்னால் அல்லாஹு தஆலாவின் அழைப்பை ஏற்று இறையடி சென்று விட்டார்கள். அதன் பின்னால் ஏராளமான நபிமார்கள் வந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 124,000 நபிமார்கள் இந்த உலகத்திலே வந்து சென்றிருக்கிறார்கள். அல்குர்ஆனில் 25 நபிமார்களுடைய சம்பவங்கள் கூறப்படுகின்றன. வந்தவர்கள் அனைவர்களும் அல்லாஹ்வின் கட்டளையில் எடுத்து நின்றார்கள். புனிதமான தீனுல் இஸ்லாத்தை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினார்கள். அது மட்டுமல்லாமல் உண்மையான முஸ்லிம்களை தூய முஸ்லிம்களை தீன் இஸ்லாத்தை பாதுகாக்கக்கூடிய முஸ்லிம்களை இந்த உலகத்திலே உருவாக்கிவிட்டு அவருடைய கால நேரம் முடிவடைந்ததன் பின்னால் அல்லாஹு தஆலாவின் அழைப்பை ஏற்று இறையடி சென்றிருக்கிறார். இறுதியாக ஹஜ்ரத் ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு வந்து அவர்களுக்கு அல்லாஹு தஆலா புனிதமான அல்குர்ஆனை இறக்கி வைத்தார். அந்த அல்குர்ஆனை அவர்கள் ஒரு உலக மக்களுக்கும் நேர்வழியாக அல்லாஹு தஆலா இறக்கி வைத்து அதன் மூலமாக ஹஜ்ரத் ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தூய்மையான குழுமையான தீன் இஸ்லாத்தை சுமக்கக்கூடிய பரிசுத்தமான முஸ்லிம்களை உருவாக்கியதன் பின்னால் அல்லாஹு தஆலாவின் அழைப்பை ஏற்று அவர்களும் இறையடி சென்றிருந்தார்கள். முஸ்லிம்களில் ஹஜ்ரத் ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக உருவாக்கப்பட்ட அந்த தூய்மையான முஸ்லிம்களின் மூலம்தான் இதுவரைக்கும் இனி கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த தீனுல் இஸ்லாத்தை சுமக்கக்கூடிய பாதுகாக்கக்கூடிய எச்சரிக்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் தஆலா அவர்களின் மூலமாக அந்த முஸ்லிம்களின் மூலமாகத்தான் அல்லாஹ் தஆலா ஏற்பாடு செய்தார். அந்த முஸ்லிம்கள் உண்மையான முஸ்லிம்களாக, அந்த சஹாபாக்கள் தூய்மையானவர்களாக, புனிதமான அல்குர்ஆனை அவர்கள் எடுத்து நடக்கக்கூடியவர்களாக, அதற்கு ரசூலுல்லாஹி அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடக்கக்கூடியவர்களாக, பின்பற்றக்கூடியவர்களாக இருந்ததின் காரணத்தினால் கியாமத்துடைய வரைக்கும் கியாமத்து பரிவந்தம் தீன் இஸ்லாம் செல்வதற்கு, அந்த தீன் இஸ்லாம் பாதுகாப்பதற்கு அல்லாஹு தஆலா அவர்களை காரணமாக ஆக்கியிருக்கிறார். அவர்களுடைய தொடர்பு குர்ஆனுடன், இந்த தொடர்பு குர்ஆனுடைய வாழ்க்கை தான் அவர்களுடைய வாழ்க்கை. அவர்களுடைய வாழ்க்கை குர்ஆனுடைய வாழ்க்கை. குர்ஆனிலே அல்லாஹு தஆலா எதையெல்லாம் கட்டளைகளாக சொல்லியிருக்கிறானோ அனைத்தையும் ஒன்றுவிடாது எடுத்து நடக்கக்கூடிய அளவுக்கு ஈமான் உள்ளவர்களாகவும் ஆர்வம் உள்ளவர்களாகவும் உறுதி உள்ளவர்களாகவும் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அதனால் தான் அதற்கு இவன் அட்வாஸ் அல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள். குர்ஆனுடைய விஷயத்திலே இந்த குர்ஆன் இருக்கிறது ஒரு பக்கத்தில், நாம் ஒரு பக்கத்தில் இருக்கிறோம். குர்ஆனுக்கும் எங்களுக்கும் இடையிலே ஓதுவதை தவிர சிலரை தவிர பெரிதாக தொடர்புகள் கிடையாது. ஆனாலும் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், நாங்கள் நபியுடைய காலத்தில் அல்குர்ஆனுடைய ஆயத்துக்களிலே ஒரு ஆயத்தை நாங்கள் அதனை படிப்போம், அதனை எங்களுடைய வாழ்க்கையிலே அதனை கொண்டு வருவோம், அதனை கமல் செய்ததன் பின்னால் தான், அதனை எங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்ததன் பின்னால் தான் இரண்டாவது ஆயத்தை நாங்கள் படிப்பதற்காக முற்படுவோம் என்று அதற்கு குரு அட்வாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள். இப்படி படிப்பதும் அதனை அமல் செய்வதும் இப்படி செய்து செய்து அவர்களுடைய வாழ்க்கை முழுவதும் குர்ஆனாக, குர்ஆன் முழுவதும் அவருடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்கிறது. அதே போன்று அல்லாஹு தஆலாவுடைய எந்த ஒரு கட்டளைகளையும் அவர்கள் விட்டு வைத்தது கிடையாது. நபி அவர்கள் வஃபாத்தானதன் பின்னால் ஹலீஃபாவாக ஹஸரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். நியமிக்கப்பட்டதன் பின்னால் அங்கே ஏராளமான பிரச்சனைகள் தலைமுக்க ஆரம்பித்து விடுகின்றன. முஸைலமுல் கஸ்ஸாப் போன்ற கொடியவர்கள் பொய் நபி மேல் என்று தன்னை நபி என்று வாதித்த ஒரு பொய் நபிமார்களின் ஒருவர். அதே போன்று முருத்ததுகளுடைய பிரச்சனை, மதம் மாறக்கூடியவர்களுடைய பிரச்சனை என்று எத்தனையோ பிரச்சனைகள் அங்கு காணப்பட்டன. அந்த நேரத்திலே அல்லாஹு தஆலா குர்ஆனிலே வஅகீமுஸ் ஸலாத்த வஅதுஸ் ஸகா, நீங்கள் கொள்கையை நிறைநாட்ட வேண்டும், நீங்கள் ஜகாத்தை கொடுக்க வேண்டும் என்று இரண்டையும் அல்குர்ஆனிலே சேர்த்து கூறுகிறார். கிட்டத்தட்ட 82 இடங்களிலே அதனை அல்லாஹு தஆலா கூறுகிறார். சில கூட்டத்தினர் சொன்னார்கள், நாங்கள் தொழுவோம், முஸ்லீமாகவே இருப்போம், ஆனால் ஜகாத்தை நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று சொன்னார்கள். அனைத்தையும் அமல் செய்வோம், ஆனால் ஜகாத்தை மட்டும் கொடுக்க மாட்டோம் என்று சொன்னார்கள். சொன்னார்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், இந்த ஒரு விஷயம் இதற்காக வேண்டியும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன், இதற்காக வேண்டி எந்த அளவு அவர்கள் ஜகாத்தை தடுத்துக் கொண்டார்கள் என்றால் ஒட்டகத்துடைய கயிறளவு இல்லையெனில் ஆட்டுடைய கயிறளவு தர வேண்டிய ஜகாத்துடைய அளவை அவர்கள் தடுத்தாலும் கூட அவர்களுடன் நான் யுத்தம் செய்வேன், அதற்காக வேண்டி பின்னிக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்தார்கள். இன்னொரு சந்தர்ப்பத்திலே பல யுத்தங்களுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆட்களை அனுப்பிக் கொண்டிருந்தார்கள். நபியுடைய மனைவிமார்கள் உம்மஹாத்துல் முஃமினீன்கள் மதீனாவிலே இருக்கிறார்கள். ஒரு கட்டத்திலே நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த குர்ஆனுடைய வசனத்தை மறுக்கக்கூடியவர்களுடைய விஷயத்திலே, அதாவது ஜகாத்தை கொடுக்க மாட்டேன், இப்படி செய்ய மாட்டேன் என்று சொல்லக்கூடிய விஷயத்திலே சொன்னார்கள், நான் படைகளை அனுப்புவேன், படைகளை அனுப்பி அனுப்பி இந்த மதீனா நகரம் ஆட்கள் சஹாபாக்கள் குறைவான அளவாக இருக்கக்கூடிய அளவுக்கு இருந்து நபியுடைய மனைவியார்கள் மரணித்து அவருடைய ஜனாதாக்களை யாரும் அடக்கம் செய்வதற்கில்லாமல் நாய்கள் இழுத்து செல்லக்கூடிய அளவுக்கு நிலைமை வந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய கலாமிலே அவனுடைய குர்ஆனிலே எந்த ஒரு ஆயத்தையும் யாருக்கும் அதனை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று ஹஜரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். கண்ணியமானவர்களே, தீனுல் இஸ்லாம் என்பது அல் குர்ஆன், அதே போன்று நபியுடைய ஹதீஸ், இந்த இரண்டும் சேர்ந்ததுதான் அல் குர்ஆன்.
அந்த அல்குர்ஆனை பின்பற்ற அல்குர்ஆன் ஹதீஸ் இந்த ரெண்டையும் சேர்த்துத்தான் குற்றமான தீனுல் இஸ்லாம், முழுமையான தீனுல் இஸ்லாம். இந்த தீனுல் இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய நாமும் முழுமையாக அல்குர்ஆனை பின்பற்றக்கூடியவர்களாக, முழுமையாக ஹஜரத் ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றக்கூடியவர்களாக நாங்கள் எங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். ஏனெனில் ஒருவன் இஸ்லாத்தில் நுழைந்து விடுவானாக இருந்தால் அது அவனுக்கு கடமையாக மாறிவிடுகிறது. அவன் குர்ஆனை திலாவத்து செய்வது போன்று, அதனை ஓதுவது போன்று, அதனை தன்னுடைய வாழ்க்கையிலே கட்டாயம் எடுத்து நடக்க வேண்டும். எடுத்து நடக்கவில்லை என்றால் அவன் தண்டனைக்குரிய குற்றத்தை செய்யக்கூடிய அளவுக்கு அவன் மாறிவிடுகிறான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். தண்டனைக்குரிய ஒரு குற்றமாக அல்லாவிடத்திலிருந்து தண்டனை ஏற்படுகிறக்கூடிய அளவுக்கு பெரும் ஒரு குற்றம் தான் ஹரானுடைய ஆயாத்துக்களை அமல் செய்யாமல் விட்டு விடுகிறது. எங்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். நாங்கள் திலாவத்துடன் மட்டும் ஓதலுடன் மட்டும், சிலருக்கு ஓதலும் கிடையாது, ஆனால் அநேகமானவர்கள் நாங்கள் ஹரானை ஓதுகிறோம். ஆனால் கண்ணியமானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையில் இந்த அல்குர்ஆனுடைய ஆயாத்துக்களில் எத்தனை ஆயாத்துக்கள் அமலில் இருக்கிறது என்று பாருங்கள். 6,666 ஆயத்துக்கள் என்று சொல்லப்பட்டு 6,666 ஆயத்துக்கள். இந்த ஆயத்துக்களில் தீனுல் இஸ்லாம் என்றால் குர்ஆன், நபியுடைய வாழ்க்கை முறை. அப்படியாக இருந்தால் தீனுல் இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம் என்று நாங்கள் எங்களுடைய பெயரை அழகாக சொல்லிக் கொள்கிறோம். உண்மைதான், நாங்கள் முஸ்லிம்கள் தான். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனை ஆயத்துக்கள் இருக்கிறது என்பதை யோசித்து பார்ப்போம். நாங்கள் இன்றிலிருந்து எங்களுடைய வாழ்க்கையை மாற்றத்தை உண்டு பண்ணிக் கொள்ள வேண்டும். எப்பொழுது அந்த சஹாபாக்கள் கண்ணியமானவர்களாக, சங்கையானவர்களாக, அதற்கு பின்வந்தவர்களும் இன்று இருக்கக்கூடியவர்களும் எவர்கள் எல்லாம் அல்குர்ஆனை பின்பற்றி நடப்பார்களோ, சங்கைப்படுத்துவார்களோ, குர்ஆனுடைய வாழ்க்கையை தனது வாழ்க்கையா ஆக்கிக் கொள்வார்களோ, அல்லாஹ் தஆலா சத்தியமாக அவர்களை பாதுகாப்பான், அவர்களை கண்ணியப்படுத்துவான். ஏனெனில் அல்லாஹ் தஆலா அல்குர்ஆனை இறக்கி வைத்தான். அந்த அல்குர்ஆனை கியாமத்து நாள் வரைக்கும் யாராலும் அழிக்க முடியாது. அந்த அல்குர்ஆனை யாராலும் இல்லாமலாக்க முடியாது. அந்த அல்குர்ஆனை யாராலும் தடுக்க முடியாது. அல்லாஹ் தஆலா அல்குர்ஆனிலே சொல்கிறான், இன்னா நஹ்னு நஸ்லன திக்ர வஇன்னா லஹு லஹாஃபிழூன். அந்த குர்ஆனை இறக்கி வைத்ததுனால் அந்த குர்ஆனை பாதுகாப்பதும் நாம் என்று அல்லாஹ் தஆலா அல்குர்ஆனை பற்றி அல்குர்ஆனிலேயே சொல்கிறான். யார் யார் என்ன திட்டங்கள் போட்டாலும் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், யுரீதுன லியுத்ஃபியூ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம். அல்லாஹ் தஆலாவுடைய இந்த தீன், இந்த தீனுல் இஸ்லாத்தை அழிப்பதற்காக சில நாடுகிறார்கள். யுரீதுன லியுத்ஃபியூ நூரல்லாஹ், அல்லாஹ் தஆலாவுடைய இந்த ஒளி, இந்த வெளிச்சம், இந்த தீனுல் இஸ்லாம், இதனை அவர்கள் வாயா ஊதி அணைப்பதற்கு அவர்கள் நாடுகிறார்கள். அவர்கள் அதனை வெறுத்தாலும், அதனை மறுத்தாலும், அதனை அவர்கள் விரும்பவில்லை என்றாலும் அல்லாஹு தஆலா தீன் இஸ்லாத்தை பூரணப்படுத்துவான். தீனுல் இஸ்லாத்துக்கு நாம் தேவை கிடையாது, ஆனால் எங்களுக்கு தீனுல் இஸ்லாம் தேவை. எமக்கு தீனுல் இஸ்லாம் இல்லை என்றால் நாம் கை சேரமுடையவர்கள். ஆனால் அல்லாஹு தஆலாவுடைய மார்க்கம், அதனை பாதுகாப்பதற்கு நாம் தேவை கிடையாது. நமக்கு தீனுல் இஸ்லாம் தேவை என்ற உறுதியான எண்ணத்தோடு நாங்கள் அல்குர்ஆனுடைய கட்டளைகளை செவிமடுத்து திலாவத்து செய்து அதனை ஓதி அதனை அமல் செய்யக்கூடிய நல்லவர்களாக எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த அல்குர்ஆனை விளங்க கஷ்டமான அளவுக்கும், அதிலே வியாக்கியானம் எழுதக்கூடியவர்கள் கியாமத்து நாள் வரைக்கும் எழுதினாலும் அதனுடைய விளக்கங்கள் முடிவது கிடையாது. இது அல்லாஹ்வுடைய கலாம். ஆனாலும் அல்லாஹ் தஆலா அதனை பரிசுத்தமான அந்த வேதத்தை அனைவர்களும் விளங்கிக் கொள்ளக்கூடிய விதத்திலான இருக்கிறான். வளர்ப்பது எத்தனை குர்ஆனில் இருக்கிற அதனை படிப்பினை பெற்றுக் கொள்வதற்கு அல்லாஹ் தஆலா ஏகானதாக ஆக்கியிருக்கிறான். அதனை சிந்திக்கக்கூடியவர்கள், படிப்பினைக்காக எடுத்துக் கொள்ளக்கூடியவர்கள் இருக்கிறார்களா என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். எனவே அல்லாஹ் தஆலா குர்ஆனை ஏகானதாக ஆக்கி வைத்திருக்கிறான், பாதுகாப்பானதாக வைத்திருக்கிறான். அன்றைய காலம் சஹாபாக்களுக்கு ஒரு வக்கு தொழுகையை கூட சொல்ல முடியாத அளவுக்கு நிலைமைகள் இருந்து வந்திருக்கின்றன. இன்று பாருங்கள், எங்கு பார்த்தாலும் மஸ்ஜிதுகள் கட்டப்பட்டிருக்கின்றன. ஒரு ஜும்மா மஸ்ஜிதா இல்லை என்று ஒரு பட்டியாவாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும், அதாவது சுதந்திரமாக தொழக்கூடிய அளவுக்கு மனிதர்களுக்கு இடங்கள் நபியுடைய காலத்தில் நபியவர்கள் கூட மக்காவில் இருக்கக்கூடிய நேரத்திலே ஒரு நேர தொழுகையை தொழுவதற்காக அந்த நேரத்தில் நபியவர்கள் தொழுதிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே ஒரு நேர தொழுகையை தொழுவதற்கு ஒளிந்து ஒளிந்து சில சமயங்களிலே சில பள்ளத்தாக்குகளுக்கு சென்று தொழுவார்கள். ஒரு சந்தர்ப்பம் ஒரு தொழுகையை தொழுவதற்காக அவர்களோடு நபியவர்கள் செல்லுகிறார்கள். சென்று ஒரு நேரத்திலே தொடக்கூடிய நேரத்திலே காவிர்கள் இதனை அவதானித்து விட்டார்கள். அவதானித்து அவர்களுக்கு அன்பை விதத்து முற்படுகிறார்கள். அந்த நேரத்திலே ஒரு தொழுகையை தொழுவதற்காக அவர்கள் அம்பார்கள். அது ஒரு காபிருடைய மேலே பட்டு இரத்தம் வருகிறது. இஸ்லாமிய வரலாற்றிலே முதன் முதலாக அம்பெறிந்த விரும்பி சாதிகும் அபிவக்காசரியவர்களை சாரும் என்று வரலாற்றாசிரியர்கள் சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, அதற்கு ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியா உடன்படிக்கையை பாருங்கள். அந்த ஹுதைபியா உடன்படிக்கை ஏன் ஏற்பட்டது? அல்லாஹ்வுடைய மாளிகையை தரிசிப்பதற்காக, தவாஃப் செய்வதற்காக, அது ஹஜ்ஜாக இருக்கலாம், உம்ராவாக இருக்கலாம், இரண்டையும் செய்வதற்கு நாம் இன்று நாடினால் தான், அதாவது ஹஜ்ஜுடைய காலத்திலே ஹஜ்ஜும் உம்ரா செய்வதற்கு நாம் இன்று நாடினால் நாளை செல்லக்கூடிய அளவுக்கு வசதி வாய்ப்புகள் தரப்பட்டிருக்கின்றன. நபியுடைய காலத்தில் நபியவர்கள் அந்த காபாவை தவாஃப் செய்வதற்காக சென்ற நேரத்தில் அவர்கள் தடுக்கப்பட்டிருக்கிறார்கள், திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அந்த வரலாற்றுக்கு ஒரு ஆதாரமாகத்தான் அந்த ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை போடப்பட்டிருக்கிறது. அன்று ஒரு தொழுகையை தொழுது கொள்வதற்காக கஷ்டம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவை தவாஃப் செய்து கொண்டிருப்பார்கள். அனைவர்களும் அறிந்த சம்பவம் தான், ஒட்டகம் அறுக்கப்பட்ட ஒட்டகத்துடைய குடல்களை கொண்டு வந்து அவனுடைய கழுத்திலே போட்டு விடுவார்கள். ஒட்டகத்துடைய குடல்கள் என்பது கண்ணியமானவர்களே, ஆட்டுடைய மாட்டுடைய குடல்களை போன்று சிறியதல்ல. அதனை அந்த தலையிலே போடக்கூடிய நேரத்திலே நபி அவர்களுக்கு உயிர் பிரிந்து விடுமோ என்ற அளவுக்கு அவர்கள் மூச்சு விட கஷ்டப்பட்டிருக்கிறார்கள். உயிர் பிரிந்து விடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த அளவு ஹஜ்ரத் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தவாஃப் செய்வதற்காக கஷ்டப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், இரண்டு ரகாத்துக்கள் தொழுவதற்காக கஷ்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனாலும் இன்று ஹஜ்ஜு செய்கிறோம், உம்ராக்களை செய்கிறோம், தொழுகிறோம், அனைத்து இடங்களிலும் மசாஜிதுகள் கட்டப்பட்டிருக்கின்றன, மஸ்ஜிதுகள் கட்டப்பட்டிருக்கின்றன. ஆனாலும் கண்ணியமானவர்களே, எங்களுடைய விவாதத்துக்களுடைய தன்மையை பாருங்கள், சஹாபாக்களுடைய தன்மையை பாருங்கள். எங்களுடைய விவாதத்துக்கள் இந்த சொல்லாத தன்ஹானி பஷாய் வண்ணங்கள், ஒருவருடைய தொழுகை சீராக இருந்தால் அதை கெட்ட விஷயங்களை மானக்கேடான விஷயங்களை தடுக்கும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. நாங்கள் தொழுகிறோம், ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் மானக்கேடான கெட்ட பாவங்களோடு நாங்கள் தொடர்புபட்டவர்களாகவே இருக்கோம். எப்படியாவது ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு பாவத்துக்கு நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ அடிமையானவர்களாகவே இருந்து கொண்டிருக்கிறோம். அப்படியாக இருந்தால் எங்களுடைய நாங்கள் உண்மையான முஸ்லீம்களாக மாற வேண்டும். உண்மையான முஸ்லீம்களாக மாறினால் எங்களுடைய கொள்கைகள் உண்மையான கொள்கையாக இருக்கும். உண்மையான தொழுகையாக இருந்தால் எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் ஏற்படும், பாவங்கள் பிடிபடும், நல்லவர்களாக அல்லாஹு தஆலாவுக்கு பொருத்தமானவர்களாக நாங்கள் மாறிவிடுவோம். அதே நேரத்தில் அல்லாஹு தஆலா அவருடைய கலாமை அவன் பாதுகாப்பான், அவருடைய தீனுல் இஸ்லாத்தை பாதுகாப்பான், மோமின்களையும் அல்லாஹு தஆலா பாதுகாப்பான். குர்ஆனிலே அல்லாஹு தஆலா வலா தஹினு வலா தஹ்சனு, நீங்கள் பலவீனப்பட்டு விடாதீர்கள், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் மோமின்களாக இருந்தால் நீங்கள் தான் உயர்வானவர்கள் என்றும் அல்லாஹு தஆலா சொல்கிறார். அல்லாஹு தஆலா தன்னுடைய கலாமை பாதுகாப்பான் கியாமத்து பரிவந்தம். அல்லாஹு தஆலா தன்னுடைய தீனுல் இஸ்லாத்தை பாதுகாப்பான். அல்லாஹு தஆலா உண்மையான மோமின்களை அல்லாஹு தஆலா பாதுகாப்பான். ஆனால் கண்ணியமானவர்களே, சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், தீனுல் இஸ்லாத்தில் இருந்து கொண்டு உண்மையான முஸ்லீம்களை பாதுகாப்பதற்கும் அல்லாஹு தஆலா வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். ஆனால் தீனுல் இஸ்லாத்தில் இருந்து கொண்டு உண்மையான முஸ்லீம்கள் அல்லாமல் நாங்கள் யஹூதி நசாராக்களை பின்பற்றுவோமாக இருந்தால், வமன் யஹ்தரி கைரல் இஸ்லாமி தீனா ஃபல யுக்பல் மின்ஹு வஹு ஃபில் ஆஹிரத்தி மினல் ஹாஸிரீன். யார் தீனுல் இஸ்லாம் அல்லாத ஏனைய கொள்கைகள், ஏனைய மதங்கள், ஏனைய கோட்பாடுகளை பின்பற்றுகிறார்களோ, அவன் கயாமத்துடைய நாளையிலே
கை சேதப்பட்டவர்களின் கூட்டத்தில் இருப்பான் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான். ஆனால் அல்லாஹு தஆலா தன்னுடைய கலாமை பாதுகாப்பான், தீனுல் இஸ்லாத்தை பாதுகாப்பான், உண்மையான முஸ்லீம்கள் உண்மையான மூமின்களுக்கு அல்லாஹு தஆலா அவர்களையும் பாதுகாப்பான், அவர்களுக்கு அல்லாஹு தஆலா சங்கியின் கண்ணியத்தையும் கொடுப்பான். ஆனால் தீனுல் இஸ்லாத்தில் இருந்து கொண்டு அல்லாஹுடைய கட்டளைகளை புறக்கணித்து நபியுடைய வாழ்க்கை வழிமுறைகளை புறக்கணிப்பதமாக இருந்தால், இல்லையெனில் அதனை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எடுத்துக் கொள்ளவில்லை ஆனால், கண்ணியமானவர்களே இது ஒரு பயங்கரமான நிலைமை. அல்லாஹு தஆலா ஏனைய எல்லா கூட்டங்களுக்கும் நபியார்களை அனுப்பினான். அந்த நபிமாருடைய கோத்திரங்கள் எப்படி என்ன குற்றத்தால் அழிக்கப்பட்டார்கள் என்பதை அல்லாஹ் தெளிவாக பேசிக் கொண்டிருக்கிறது. எனவே தீனுல் இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்களை அல்லாஹ் பாதுகாப்பான், பின்பற்றாதவர்களையும் எங்கள் அனைவர்களையும் அல்லாஹான் பாதுகாக்க வேண்டும். எனவே அல்லாஹ்வுடைய நாங்கள் கலாமை ஒவ்வொரு தொழுகையிலும் ஓதுகிறோம். எங்களுக்கு நேரான பாதையை காட்டுவாயாக என்று நாங்கள் ஒதுக்கிறோம். ஐயாக நாமதுவா ஐயாக நத்தாய், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடத்திலே உதவி நேர்கிறோம் என்றும் நாங்கள் சொல்லுகிறோம். எங்களுக்கு நேரான வழியை காட்டுவாயாக என்றும் நாங்கள் சொல்லுகிறோம். ஆனால் கண்ணியமானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையை பாருங்கள், பெரும் ஒரு பகுதி யகூதிகளுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தாம் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம். நசாராக்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தாம் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம். ஏழைய வேறு கொடுக்கப்படாத உண்மையான நேர்வழி இல்லாத எத்தனை நபர்களுடைய, எத்தனை கொள்கையுடையவர்களுடைய, எத்தனை மதங்களை சார்ந்தவர்களுடைய, எத்தனை கோட்பாடுகளை சார்ந்தவர்களுடைய விஷயங்களை நாங்கள் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம். தொழுகையிலே ஒன்றை கேட்கிறோம், வெளி வாழ்க்கையிலே வேறு ஒன்றை செய்கிறோம். எங்களுடைய எதுவாக இருந்தாலும், திருமணமாக இருந்தாலும், திருமணவீடாக இருந்தாலும், வியாபாரமாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும், இந்த வியாபாரத்தை எடுத்து பாருங்கள், உண்மையான முஸ்லீம்களாக இருந்தால் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் கட்டுப்பட்டதாக அவர்கள் வியாபாரத்தை ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஆனால் வியாபாரத்துக்கு இன்று பலரும் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், வியாபாரத்திலே கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், பலவிதமான சோதனைக்கு ஆளாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். காரணங்கள் சில இருந்தாலும் அல்லாஹ் சோதனையை கொடுத்தால் அதன் பின்னால் அல்லாஹ் தஆலா கண்ணியத்தை கொடுப்பான். ஆனால் அல்லாஹ் தஆலா வேதனையாக கொடுத்தால் அதன் பின்னால் கேவலத்தை தவிர வேறு எது கிடையாது. அல்லாஹ் தஆலாவுடைய வேதனையிலிருந்தும் சோதனையிலிருந்தும் அல்லாஹ் தஆலா எங்களை காப்பாற்றுவானாக. வட்டியோடு தொடர்புபடக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா எங்கே வியாபாரத்தினை வரக்கத்து செய்வார், மோசடி செய்யக்கூடிய நேரத்திலே குர்ஆனுக்கு மாற்றம் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே மோசடி செய்யக்கூடியவர்கள் மோசடி செய்யக்கூடிய நேரத்திலே, இது குர்ஆனுக்கு முற்றுமுழுதாக மாற்றம் ஏற்படக்கூடிய நேரத்திலே, மாறு செய்யக்கூடிய நேரத்திலே எங்கே வாழ்க்கையிலே வரக்கத்து ஏற்பட போகிறது, எங்கே வியாபாரத்திலே வரக்கத்து ஏற்பட போகிறது. எங்களுடைய வாகனங்களை பாருங்கள், வட்டியோடு தொடர்பு பட்ட வாகனங்கள், வியாபாரம் வியாபாரத்திலும் வட்டி ஏதோ ஒரு வகையிலே தொடர்பு கொள்வாக இருந்தால் எங்கே வரக்கத்து ஏற்பட போகிறது. இதற்காக மற்றவர்களை குறை சொல்லி என்ன பலன், நாங்கள் குர்ஆன் எதனை சொல்லுகிறதோ அதனை பின்பற்றக்கூடிய உறுதியான ஈமான் உள்ளவர்களாக, உறுதியான கொள்கை உள்ளவர்களாக, உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். இன்று உலக கணத்தொகையை பாருங்கள், 700 கோடி மக்கள் என்றால் கிட்டத்தட்ட 150 கோடிக்கும் 170 கோடிக்கும் இடைப்பட்டவர்கள் முஸ்லீம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 50க்கும் மேற்பட்ட முஸ்லீம் நாடுகள், 100க்கும் மேற்பட்ட நாடுகளிலே முஸ்லீம்கள் சிறுபான்மையினராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் யகூதிகளை எடுத்துக்கொண்டால் உலகத்திலே 1.5 கோடி பேர்கள் தான். கலப்பு திருமணம் செய்தவர்களோடு சேர்த்து பார்த்தால் கிட்டத்தட்ட 1.7 கோடி உட்பட்டவர்கள் தான் இருக்கிறார்கள். இது 2006 எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின்படி இவருடைய எண்ணிக்கை. ஆனால் ஒரு முஸ்லீமுக்கு 100, ஒரு யகூதிக்கு 100 முஸ்லீம் என்ற அளவு நாங்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர்கள் எந்த நாட்டின் மீது போர் தொடுக்க வேண்டுமோ அந்த நாட்டின் மீது போர் தொடுப்பார்கள், எந்த நாட்டின் மீது பொருளாதார தடையோ அந்த நாட்டின் மீது பொருளாதார தடை இருப்பார்கள், எவர்களை கொலை செய்ய வேண்டுமோ அவர்களை கொலை செய்வார்கள், எவர்களுக்கு அநியாயம் செய்ய வேண்டுமோ அவர்களுக்கு அநியாயம் செய்வார்கள். அவர்களால் அவர்களை யாராலும் தட்டி கேட்க முடியாது, அவர்களுக்கு எதிராக யாரும் சட்டம் இயற்ற முடியாது, அப்படி இயற்றினாலும் அதனை இல்லாமலாக்கி விடுவார்கள். ஆனால் முஸ்லீம்கள் எதனை செய்தாலும் சட்டத்துக்குள் விழுவத்தில் கொள்வார்கள். காரணம் என்றவண்ணால் கண்ணியமானவர்களே மாற்றிக்கொள்ள வேண்டும். சஹாபாக்களுக்கும் பின்னால் வந்தவர்களுக்கும் இனி பின்னால் வரக்கூடியவர்களுக்கும் வெற்றியை கொடுக்கக்கூடிய அல் குர்ஆன் எங்களுக்கு மத்தியிலே இருக்கிறது.
இந்த அல்குர்ஆன் இருக்கிறது, அந்த தீனுல் இஸ்லாம் இருக்கிறது, நபியுடைய வாழ்க்கை வழிமுறைகள் இருந்து கொண்டே இருக்கின்றன. இவைகளை நாங்கள் பின்பற்றுவோமாக இருந்தால் ஒரு நாளும் நாங்கள் நஷ்டமடைய மாட்டோம், கஷ்டவாளர்களாக மாற மாட்டோம். அல்லாஹு தஆலா கண்ணியப்படுத்துவார். முழு உலகத்தையும் உலகத்துடைய அனைத்தையும் அல்லாஹு தஆலா எங்களுடைய காலடியில் கொண்டு வந்து சேர்ப்பார். இது குர்ஆனும் ஹதீஸும் தரக்கூடிய வாக்காக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் இதுவரைக்கும் வாழ்ந்திருக்கிறோம், நாங்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கேட்டால் உண்மையிலேயே நாங்கள் முஸ்லீம்கள் தான். ஆனால் முஸ்லீம்களுடைய பண்பு எங்களிடத்திலே எந்த அளவு இருக்கிறது? முஸ்லீம்களுடைய சிபாபுல் முஸ்லிமி புசூக்குள் உதாரணமாக ஒரு ஹதீஸில் நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு முஸ்லிமை ஏசுவது அது பாவம் என்று சொல்லலாம் என்று சொன்னார்கள். ஆனால் இன்று நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் எத்தனை பேர்களை ஏசுகிறோம்? மனைவியை ஏசுகிறோம், பிள்ளைகளை ஏசுகிறோம், வேலை செய்யக்கூடியவர்களை ஏசுகிறோம், படிக்கக்கூடியவர்களை ஏசுகிறோம், பக்கத்து வீட்டார்களுக்கு ஏசுகிறோம், நண்பர்களுக்கு ஏசுகிறோம், அனைவர்களுக்கும் ஏசுகிறோம். நாம் ஏசுவதாக இருந்தால் கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலா ஒரு முஸ்லிமிடத்திலே இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை தன்மைகளிலே ஒன்றுதான், ஒரு முஸ்லீமாக இருந்தால் அவன் ஏசக்கூடாது, அவன் ஏசக்கூடியவனாக இருந்தால் அவன் ஒரு உண்மையான முஸ்லீமாக இருக்க மாட்டான். அதாவது முஸ்லீமாக இருப்பான், பூரணமான முஸ்லீமாக இருக்க மாட்டான். நாங்கள் எத்தனை பேர்கள் ஒவ்வொரு நாளும் ஏசுகிறோம், ஒரு தாழ்வையான முறையிலே அழகான முறையிலே பேசக்கூடியவர்கள் முஸ்லீம்கள் தான். எத்தனை பேர்களை ஏசுகிறோம் ஒவ்வொரு நாளும் ஏற்றி கேட்கக்கூடியவர்கள் எத்தனை பேர்கள் மனநொந்து போவார்கள்? மனநொந்து போகக்கூடியவர்கள் மட்டுமல்ல, சில சந்தர்ப்பங்களிலே நாங்கள் ஏற்றக்கூடிய நேரத்திலே அவர்களுடைய கண்ணியத்துக்கும் கௌரவத்துக்கும் அவர்களுடைய பாதிப்பாக அது அமைந்து விடுகிறது. எனவே உண்மையாக இருந்தால் இது ஒரு நபியுடைய ஹதீஸிலே ஒரு சிறிய ஒரு பகுதி. சிபாபு முஸ்லிம் குசு வகித்தால் குப்பு, அவனோடு சண்டை இருவது, அவனை கொலை செய்வது குப்பு என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதே போன்று முஸ்லிமின் முஸ்லிமா, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை பயன்பாட்ட கூடாது. நபி அவர்களுடன் ஒரு முறை சஹாபாக்கள் சென்றார்கள். அந்த நேரத்திலே ஒரு சஹாபி உறங்கிக் கொண்டிருக்கிறார். அவருடைய ஒரு ஒட்டகத்தின் கயிற்றை எடுத்து சஹாபாக்கள் மரியாதத்துக்காக ஒழித்து வைத்தார்கள். இந்த நேரத்திலே அவர் எழுந்து பார்க்கிறார், அவருடைய கயிற்றை காணவில்லை. பயப்பட்டவர்களாக பதட்டப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை பயன்பாட்ட கூடாது என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இன்று நாங்கள் தொலைபேசிகளின் மூலமாக ஒரு மனிதர் இன்று எங்களிடத்திலே வந்து அவர் அந்த கஷ்டத்தை சொல்லுகிறார். ஆனால் நாங்கள் அவருக்கு ஆறுதல் சொல்வது நபியுடைய வழிமுறைகள் இன்று உள்ளது. ஆனால் அவனை பயன்பாட்டி அவன் ஒரு நோயை பற்றி சொல்கிறார், அவனை நான் பயன்பாட்டுகிறோம். அவனுடைய வியாபாரத்தின் நஷ்டத்தை சொல்கிறார், அவனை நாங்கள் பயன்பாட்டுகிறோம். பரிகாசத்துக்காக பயன்பாட்டுகிறோம். அனைத்து கண்ணியமானவர்களே, ஒரு முஸ்லிமுடைய பூரணமான சரியான உண்மையான ஹக்கான ஒரு முஸ்லிமுடைய தன்மையாக முடியாது. எனவே இந்த உலகத்தில் வெற்றியும் கண்ணியம் கௌரவம் சுவர்த்தத்துடைய தகுதி, சுவனத்துக்கு செல்வதற்குரிய தகுதி கண்ணியமானவர்களே ஒரு உண்மையான முஸ்லிமுக்கு தான் இருக்கிறது. உண்மையான எங்களிடத்திலே கேட்டால், நீங்கள் ஒரு முஸ்லிமா என்று கேட்டால், உண்மையிலேயே நாங்கள் அனைவர்களும் முஸ்லிம் என்று சொல்லுவோம். அதே போல நாங்கள் நினைத்துக் கொண்டிருப்போம், ஏனையவர்கள் தான் நரகத்துக்கு சொந்தக்காரர்கள், நாங்கள் அனைவர்களும் சூனவாசிகள் என்ற ஒரு அமைப்பிலே தான் நாங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் கண்ணியமானவர்களே, ஒருவர் இருக்கிறார், அவர் ஏதோ பெரும் தோட்டங்களை வாங்க போகிறார், இல்லையெனில் பெரும் மாளிகையை வாங்க போகிறார், இல்லையெனில் பெரும் ஒரு வாகனத்தை வாங்க போகிறார் என்றால் அவரிடத்திலே உண்மை தரை, நீங்கள் இப்படி வாங்க போகிறீர்கள் தான், ஆனால் உங்களிடத்திலே எந்த அளவு பணம் இருக்கிறது என்று கேட்டால், என்னிடத்திலே ஒன்றும் கிடையாது, அப்படியா இருந்தால் உங்களுடைய தொழில், எனக்கு தொழிலும் இல்லை என்றால் கண்ணியமானவர்களே இவரை புத்திசாலி என்று சொல்ல முடியுமா? இவரால் இந்த மாட மாளிகைகளை வாங்க முடியுமா? தோட்ட தரவுகளை வாங்க முடியுமா? வாகனங்களை வாங்க முடியுமா? எந்த ஒன்றையும் வாங்க முடியாது. இவர் வெறுமனே மணக்கோட்டை கட்டிக் கொண்டிருக்கிறார். இதே போன்று தான் கண்ணியமானவர்களை, இது உலகத்துடையதன்மை. ஆகிராவிலே அல்லாஹு தஆலா நாங்கள் அறியாத சில விஷயங்களை அல்லாஹ் எங்களை குற்றம் பிடிக்க கூடாது. அந்த அறியாத விஷயங்கள், அல்லாஹ் மறைமுகமான விஷயங்கள் அனைத்தும் அல்லாஹுக்கு சொந்தமானது. நாங்கள் செய்யக்கூடிய அமல்களில் எது ஏற்றுக்கொள்ளப்பட்டது, எது நிராகரிக்கப்பட்டது என்று தெரியாது. நாங்கள் அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொரு நேரமும், யா அல்லாஹ், ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஹஜரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கஅபாவை புனர்நிர்மாணம் செய்கிறார்கள், கஅபாவை கட்டுகிறார்கள், எவ்வளவு புண்ணியமான அமல். அந்த அமலை செய்யக்கூடிய நேரத்திலே அவர்கள் சோதிக்கப்பட்டு வெற்றி பெற்ற நபிமார்கள் அல்குர்ஆனில் பெயர் சொல்லப்படுகிறது. ஆனால் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறார்கள், என்னுடைய இந்த அமலை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று கேட்பார்களாக இருந்தால் நான் நீங்களும் மற்றவர்களும் ஜாக்கிரமாக
அல்லாஹ்விடத்திலே அந்த அமலை கேட்க வேண்டும், அவனுடைய அவுளியத்தை கேட்க வேண்டும். எனவே கயாமத்துடைய நாளையிலே அந்த சுவர்ணம் கிடைக்கு பெறுவதற்கு நாங்கள் எந்த ஒரு அமலும் இல்லாமல், உண்மையான முஸ்லீம் இல்லாமல், திலாவத் இல்லாமல், குர்ஆனுடைய வாழ்க்கை இல்லாமல், உண்மையான தொழுகை இல்லாமல், நபியுடைய வாழ்க்கை வழிமுறைகள் இல்லாமல் ஆதரவு அளிப்போமாக இருந்தால் நாங்கள் உண்மையிலேயே நல்லவர்களா இல்லையெனில் நாங்கள் உண்மையான புத்திசாலிகளா என்று நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலா அந்த சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார். அல்லாஹு தஆலா சுவனத்துக்கு செல்லக்கூடிய, சுவனத்தை சம்பாதித்துக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார். எனவே அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் தவறவிடாது. அல்லாஹு தஆலாவுடைய அந்த கலாம் இதுதான் வெற்றியை தரும். அந்த கலானை தான் அல்லாஹு தஆலா வெற்றியானதாக வைத்திருக்கிறார். அதனுடைய வாழ்க்கையை எங்களுடைய வாழ்க்கையாக கொள்ள, நபியுடைய வாழ்க்கை வழிமுறைகளை எங்களுடைய வாழ்க்கை வழிமுறையாக ஆக்கிக்கொள்ள அல்லாஹு தஆலா நம் அனைவரும்